ஓம் சாந்தி. 6/8/2026. இனிமையான குழந்தைகளே, தனக்குத்தானே உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள், நான் மிக மிக இனிமையாக ஆக வேண்டும். அனைவரையும் சுகத்தின் அன்பின் பார்வையுடன் பார்க்க வேண்டும். யாருடைய பெயர் ரூபத்திலும் சிக்கிக் கொள்ளக்கூடாது. கேள்வி: யோகத்தின் பலன் எது? உறுதியான யோகியின் அடையாளம் கூறுங்கள். பதில்: அனைத்து கர்மேந்திரியங்களும் முற்றிலும் சாந்தமாக குளிர்ந்ததாக ஆகிவிடும். இதுதான் யோகத்தின் சித்தியாகும். யாருடைய கர்மேந்திரியங்கள் சிறிதளவு கூட சஞ்சலமடையாமல் உள்ளனவோ அவர்தான் உறுதியான யோகியாவார். அணு அளவும் எந்த ஒரு தேகதாரியின் மீதும் கண்கள் மூழ்கிவிடாதிருக்க வேண்டும். இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் இளைஞர் கிடையாது. உங்களுக்கு இப்போது வானப்பிரஸ்த நிலையாகும். பாடல்: விழித்தெழுங்கள் பிரியதர்ஷினிகளே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். இதனுடைய அர்த்தத்தை பற்றி மனதில் விசார் சாகர் மந்தன் செய்ய வேண்டும். மேலும் குஷியில் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவை புதிய உலகத்திற்கான புதிய விஷயங்கள். இந்த புதிய விஷயங்களை இப்போது கேட்க வேண்டும். குழந்தைகள் இப்போது அறிவார்கள், புது உலகை ஸ்தாபனை செய்பவர் ஒன்றும் மனிதராக இருக்க முடியாது. நீங்கள் இந்த விஷயங்களை கேட்கும் போது புரிந்து கொள்கிறீர்கள். இவையோ 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட நடந்த பழைய விஷயங்கள். அவை மீண்டும் புதியதாக சொல்லப்படுகின்றன. ஆக பழையது புதியதாகவும் புதியது பழையதாகவும் ஆகிவிடுகின்றது. இப்போது நீங்கள் அறிவீர்கள், 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய அதே விஷயங்களை பாபா புதியதாக ஆக்கி சொல்கின்றார். விஷயம் அதேதான். எதற்காக சொல்கின்றார்? புதிய உலகத்தின் ஆஸ்தியை பெறுவதற்காக. இதில் ஞான நடனம் ஆட வேண்டியுள்ளது. பக்தியில் கூட அநேகர் நாட்டியம் ஆடுகின்றனர். நாலாபுரமும் சுற்றி வந்து நடனமாடுகின்றனர். ஞானத்தின் நடனமோ முற்றிலும் சுலபமானதாகும். அதில் கர்ம இந்திரியங்கள் அதிகமாக செயல்படுகின்றன. முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. இதுவோ உள்ளுக்குள் மட்டும் ஞான நடனம் நடைபெறுகின்றது. சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது, அந்த ஞானம் புத்தியில் உள்ளது. இதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஆம், நினைவு செய்வதற்கு முயற்சி தேவைப்படுகிறது. குழந்தைகளில் அநேகர் ஃபெயில் ஆகி விடுகின்றனர். எங்கேயாவது கீழே விழுந்து விடுகின்றனர். அனைத்திலும் முக்கியமான விஷயம் பெயர் வடிவங்களில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஆண் பெண் காம வசமாகி பெயர் வடிவங்களில் சிக்கிக் கொள்கின்றனர் இல்லையா? கோபம் பெயர் வடிவங்களில் சிக்க வைப்பதில்லை. முதன் முதலில் இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒருவரின் பெயர் வடிவத்திலும் சிக்கிக் கொள்ளக்கூடாது. தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும். நாம் ஆத்மா அஷரீரியாக வந்தோம். அஷரீரியாக ஆகி செல்ல வேண்டும். இந்த சரீரத்தின் உணர்வை விட்டுவிட வேண்டும். இதன் பெயர் வடிவத்தில் சிக்குவது என்பது மிகவும் கெட்ட நோயாகும். பாபா குழந்தைகளுக்கு எச்சரிக்கை தருகிறார். ஒரு சிலர் இவ்விஷயத்தை புரிந்து கொள்வதே இல்லை. பெயர் வடிவத்தில் சிக்கியிருக்கிறீர்கள் என்று பாபா வீணாக சொல்கிறார் என்று அவர்கள் சொல்கின்றனர். ஆனால் இது மறைமுகமான நோயாகும். அதனால் நாயகன் நாயகிகளை அல்லது தந்தை குழந்தைகளை எழுப்புகின்றார். குழந்தைகளே, எழுந்திருங்கள். இப்போது மீண்டும் கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் வரப்போகிறது. பாபா ஆத்ம ஜோதியை பிரகாசிக்க செய்வதற்காக வந்துள்ளார். மனிதர்கள் இறந்துவிட்டால் அவர்களின் ஜோதியை ஏற்றி வைக்கின்றனர். பிறகு தீபத்தை அணைந்து விடாமல் கவனமாக பார்த்துக் கொள்கின்றனர். ஆத்மா இருளில் இருந்துவிடக் கூடாது. உண்மையில் இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். ஆத்மாவோ ஒரு வினாடியில் சென்று விடுகிறது. அநேக மனிதர்கள் ஜோதியையும் கூட பகவான் என்று ஏற்றுக்கொள்கின்றனர். பிரம்மத்தை பெரிய ஜோதி என்று மகா ஜோதி என்று சொல்கின்றனர். பிரம்ம சமாஜத்தினருக்கு கோவில் உள்ளது. அங்கே இரவும் பகலும் ஜோதி ஏற்றி வைக்கின்றனர். எவ்வளவு செலவாகின்றது? நெய் வீணாக செலவாகின்றது. அங்கே அதை ஊற்ற வேண்டிய தேவை கிடையாது. நினைவு நெய்யின் வேலையை செய்கின்றது. நினைவு என்பது நெய் போன்றது. ஆக இனிமேலும் இனிமையான குழந்தைகள் இதை புரிந்து கொண்டுள்ளனர். புதிய விஷயமாக இருப்பதன் காரணத்தால் தான் சண்டை நடைபெறுகின்றது. பாபா சொல்கிறார், நான் வருவது இனிமையான குழந்தைகளிடம் பாரதத்தில் தான் வருகிறேன். ஒருவருக்கு தான் பிறந்த தேசம் பிரியமானதாக இருக்கும் அல்லவா? மீண்டும் நான் எனது பாரத தேசத்தில் தான் வருகிறேன். கீதையில் கிருஷ்ணரின் பெயர் இல்லாதிருந்தால் மனிதர்கள் அனைவரும் சிவபாபாவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். சிவாலயத்திற்கு எவ்வளவு பேர் செல்கின்றனர்? பெரியதிலும் பெரிய கோவிலாக சோமநாதர் கோவில் இருந்தது. இப்போதோ எவ்வளவு ஏராளமான கோவில்கள் உருவாகியுள்ளன. எல்லையற்ற தந்தையை ஏற்றுக்கொண்டது போல் கிருஷ்ணரை இந்த அளவுக்கு அனைவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆக இந்த சமயம் இவரை போன்ற பிரியமான பொருள் உங்களுக்கு வேறு எதுவும் இல்லை. இதில் பிரம்மாவிற்கும் மகிமை எதுவும் கிடையாது. இதுவோ நிராகாரரின் மகிமை. அவர் எதையும் அனுபவிக்காதவர். எல்லையற்ற தந்தை சொர்க்கத்தை படைப்பவர் என்றால் அவரிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுவதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும் இல்லையா? இன்று நாளை என்று சொல்லியே காலன் ஒரு நாள் விழுங்கி விடுவான். சமயம் இன்னும் கொஞ்சம்தான் பாக்கி உள்ளது. பாபாவிடமிருந்து ஆஸ்தியையோ பெற்றுக் கொள்ளுங்கள். எப்போது கருத்தை எழுதுகின்றனரோ அப்போது புரிய வைக்கவும் வேண்டும். அவர் எல்லையற்ற தந்தை என நிச்சயம் செய்கின்றீர்கள் என்றால் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கான முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் வெளியில் சென்றதுமே மறந்து விடுவீர்கள். பாபாவோ கல்யாணக்காரி இல்லையா? பாபா சொல்கிறார், இந்த யோகத்தினால்தான் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் 21 பிறவிகளுக்கு விலகி போகும். பெண் குழந்தைகள் வீட்டிலும் கூட இப்போது அனைத்து துக்கங்களையும் போக்கக்கூடியவராகிய எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதால் தான் தமோ பிரதானத்திலிருந்து சத்துவ பிரதானமாக ஆவீர்கள் என்று புரிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். தூய்மையாகவோ அவசியம் இருக்க வேண்டும். தூய்மையின் விஷயம் முக்கியமானதாகும். எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவில் அதிகமாக இருப்பீர்களோ அந்த அளவுக்கு இந்திரியங்களும் சாந்தமாகிவிடும். யோகத்தின் சித்தி முழுமையாகாதவரை இந்திரியங்களும் கூட சாந்தமாகாது. ஒவ்வொருவரும் தன்னை சோதிக்க வேண்டும். காம விகாரம் என்னை ஏமாற்றாமல் உள்ளதா? நான் பக்கா யோகியாக இருக்கிறேன் என்றால் எந்த ஒரு சஞ்சலமும் இருக்கக்கூடாது. இது வானப்பிரஸ்த நிலை போலதான். இதில் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாபா குழந்தைகள் அனைவருக்குமே புரிய வைக்கிறார், எப்போது நீங்கள் நல்ல யோகியாக ஆகிறீர்களோ கண்கள் எங்கும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்குமானால் பிறகு உங்கள் கர்ம இந்திரியங்கள் சாந்தமாகிவிடும். இது அனைவரையும் ஏமாற்றக்கூடியது என்பது முக்கியமாகும். யோகத்தில் மனநிலையும் நல்லபடியாக உறுதியாகிவிடும். பிறகு நாம் இளமையிலேயே வானப்பிரஸ்த நிலையை அடைந்து விட்டோம் என்று அனுபவமாகும். பாபா சொல்கிறார், காமம் மகா எதிரி. ஆக தன்னை சோதித்துக் கொண்டே இருங்கள். எவ்வளவு நினைவில் இருக்கிறீர்களோ அவ்வளவு கர்ம இந்திரியங்கள் சாந்தமாகிக் கொண்டே செல்லும். மேலும் மிக இனிமையான சுபாவம் அமைந்துவிடும். நான் முதலில் எவ்வளவு கடுமையாக இருந்தேன், இப்போது எவ்வளவு இனிமையானவனாக மாறிவிட்டேன் என்பது அனுபவமாகும். பாபா அன்பின் கடல் இல்லையா? அதனால் குழந்தைகளும் அதுபோல ஆக வேண்டும். ஆகவே பாபா சொல்கிறார், அனைவரிடமும் அன்பின் பார்வை இருக்க வேண்டும். யாருக்காவது துக்கம் கொடுப்பீர்களானால் துக்கமடைந்தே இறந்து விடுவீர்கள். அதனால் மிகவும் இனிமையானவராக ஆக வேண்டும். பாபா சொல்கிறார், நான் ரூப் பசந்த் இல்லையா? பாபாவிடமிருந்து எவ்வளவு விலை மதிக்க முடியாத ஞான ரத்தினங்கள் கிடைக்கின்றன. அவற்றால் நீங்கள் புத்தி என்ற பையை நிரப்பிக் கொள்கிறீர்கள். அந்த மனிதர்கள் சங்கரருக்கு முன்னால் போய் கேட்கின்றனர், பையை நிரப்புங்கள் என்று. சங்கர் பையை நிரப்புகிறவர் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியாது. இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஞானக்கடலாகிய பாபா குழந்தைகளாகிய நமது பையை ஞான ரத்தினங்களால் நிரப்புகிறார். நீங்களும் ரூபசந்த் யோகி மற்றும் ஞானிகள். ஒவ்வொருவரின் ஆத்மாவும் ரூபசந்த். தன்னை தான் பார்த்து கொண்டே இருங்கள். நாம் எவ்வளவு ஞான ரத்தினங்களை தாரணை செய்து ஞான நடனம் ஆடுகின்றோம் அல்லது ஞான ரத்தினங்களை தானம் செய்கிறோம். அனைத்திலும் நல்ல ரத்தினம் மன்மனாபவ என்பது. தந்தையை நினைவு செய்வதன் மூலம் தந்தையின் ஆஸ்தியை பெறுகிறீர்கள். எப்படி பாபாவிடம் ஞானம் நிறைந்துள்ளதோ அதுபோல பாபா அமர்ந்து குழந்தைகளை தனக்கு சமமாக ஆக்குகிறார். குருமார்களும் தங்களுக்கு சமமாக ஆக்குகின்றனர். இவர் எல்லையற்ற தந்தை. இவருடைய ரூபம் புள்ளி. உங்களுடைய வடிவமும் புள்ளிதான். உங்களை தனக்கு சமமாக ஞான கடலாக ஆக்குகின்றார். எவ்வளவு தாரணை செய்கிறார்களோ செய்விக்கிறார்களோ அவர்கள் நமக்கு உயர்ந்த பதவி என்று புரிந்து கொள்வார்கள். அநேகருக்கு நன்மை செய்பவர்களாக ஆவீர்களானால் அநேகரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். பாபா தினந்தோறும் சேவை செய்கிறார் இல்லையா? இந்த குல்சார் குழந்தை எவ்வளவு இனிமையாக புரிய வைக்கிறது. அனைவருக்கும் பிடித்திருக்கிறது. இப்படிப்பட்ட பிராமணி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என மனம் எண்ணுகிறது. இப்போது ஒரு பிராமணி எல்லா இடங்களுக்குமே செல்ல இயலாது. பிறகும் பாபா சொல்கிறார், தான் நன்றாக புரிய வைப்பதாக யார் நினைக்கிறார்களோ அவர்கள் ஆல் ரவுண்ட் சேவை செய்ய வேண்டும். தானாகவே ஆர்வம் வர வேண்டும். நான் சென்டர்களை சுற்றி வருவேன். நான் அநேகருக்கு நன்மை செய்ய முடியும். எனது நல்ல நறுமணம் பரவுகிறது என யார் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் 10-15 தினங்கள் சென்று சென்டர்களை சுற்றி விட்டு வருவேன் என்று ஆர்வம் கொள்ள வேண்டும். ஒருவரை பார்த்து பிறகு மற்றவர்களும் கற்றுக்கொள்வார்கள். யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள். இந்த சேவை மிகவும் நன்மை செய்யக்கூடியது. நீங்கள் மனிதர்களுக்கு உயிர் தானம் கொடுக்கிறீர்கள். இது மிகவும் உத்தமத்திலும் உத்தமமான காரியமாகும். பணியில் இருப்பவர்களும் யுக்தியுடன் நேரம் ஒதுக்கி சேவைக்காக செல்ல முடியும். சேவையில் ஈடுபாடு உள்ளவர்கள் மீது பாபா அன்பு செலுத்தவும் செய்வார், பாலனையும் செய்வார். யாருக்கு சேவையில் ஆர்வம் உள்ளதோ அவர்கள் சேவை இல்லாமல் இருக்க முடியாது. பாபா உதவியும் செய்கிறார் இல்லையா? குழந்தைகள் மிகவும் இரக்க மனம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். பாவம் அவர்களின் உலகத்தார் வாழ்க்கை மிகவும் துக்கம் நிறைந்தது. நீங்கள் உயிர் தானம் கொடுக்கின்றீர்கள். யாருக்காவது அழியாத ஞான ரத்தினங்களின் தானம் கொடுப்பதை போன்ற சர்வோத்தம ஞான தானம் வேற எதுவும் கிடையாது. மிகவும் கருணை உள்ளம் கொண்டவராக ஆக வேண்டும். பிராமணி பலவீனமாக இருக்கும் காரணத்தினால் சேவை மந்தமாக ஆகிவிடுகிறது. அதனால் நல்ல டீச்சர் வேண்டும் என்று கேட்கின்றனர். எப்போதெல்லாம் சிந்தனை வருகிறதோ அப்போது சேவைக்காக சென்றுவிட வேண்டும். பாபா, எந்த சென்டர் மந்தமாக உள்ளது? நான் போய் சுற்றி வர வேண்டும். கண்காட்சிக்கான சித்திரங்களும் உள்ளன. சித்திரங்களை வைத்து புரிய வைப்பதால் மிக நன்றாக புரிந்து கொள்வார்கள். நாம் சேவையை எப்படி அதிகப்படுத்துவது என்பது பற்றிய சிந்தனை செய்ய வேண்டும். பாபாவும் அனைவரின் வாழ்க்கையை வைரம் போன்றதாக ஆக்குகின்றார். குழந்தைகள், நீங்களும் கூட சேவை செய்ய வேண்டும். வந்தே மாதரம் என பாடப்பட்டுள்ளது, ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. பதீத மனிதர்களின் அல்லது பதீத உலகத்தின் சிந்தனை ஒருபோதும் செய்யப்படுவதில்லை. இதுவோ 5 தத்துவங்களால் உருவாக்கப்பட்ட ஷரீரம் என்றால் ஷரீரத்துக்கு பூஜை செய்வது பூதத்தின் பூஜையாகிறது. சிவபாபாவுக்கோ சரீரம் கிடையாது. அவருக்கு செய்யப்படும் பூஜை அனைத்திலும் உத்தமமானது, மற்றவை இடைப்பட்டது. தற்சமயமோ மனிதர்களுக்கும் கூட பூஜை செய்து கொண்டே இருக்கின்றனர். அவர்கள் தூய்மையற்றவர்கள். மகான் ஆத்மாக்களோ தேவதைகள் ஆவர். சன்னியாசிகளை காட்டிலும் அவர்கள் அதிக தூய்மையானவர்கள். இப்போது குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், நாம் தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். பாபா நமக்கு இந்த அழியாத ஞான ரத்தினங்களை தானம் செய்வதற்கு கற்றுத்தருகிறார். இதை போன்ற உயர்ந்த தானம் வேறு எதுவும் கிடையாது. ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். சிவன் மற்றும் லக்ஷ்மி நாராயணனின் சித்திரங்களோ இருக்கின்றன. ஒவ்வொருவரும் அவர்களின் வீட்டில் வைத்திருந்தால் நினைவிருக்கும். சிவபாபா நம்மை இது போல லக்ஷ்மி நாராயணனாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். இச்சமயம் நீங்கள் அது போல ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். சொர்க்கத்தை படைப்பவர் சிவபாபா. சத்தியுகத்திலோ ஆஸ்தி தரமாட்டார். இந்த கடைசி பிறவியில் சிவபாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்வீர்களானால் நீங்கள் இது போல ஆவீர்கள். மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு சேவை மற்றும் சேவைதான் முக்கியம். பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இதுவும் கூட பெரிய சேவை செய்வதாகும். தத்துவங்கள் முதலிய அனைத்தும் தூய்மையாகிவிடும். யோகத்தின் மகிமை மிகவும் பெரியதாகும். உலகத்தில் யோக ஆசிரமங்களோ அநேகம் உள்ளன. ஆனால் அவை அனைத்தும் சரீர சம்பந்தமான ஹடயோகங்கள். உங்களுடையது ராஜயோகமாகும். இதனால் உங்கள் துன்பங்கள் விலகி போய்விடும். அந்த அநேக விதமான ஹடயோகம் முதலியவற்றால் ஏணிப்படியில் இறங்கியே வந்திருக்கிறீர்கள். முக்கியமான விஷயம் நினைவினுடையதாகும். பார்க்க வேண்டும், நமது மனது எங்காவது விகாரத்தின் பக்கம் போகாமல் இருக்கிறதா? விகாரிகள்தான் தூய்மையற்றவர்கள் என்று சொல்லப்படுகின்றனர். அதாவது சோழி போன்றவர்கள் விகாரத்தில் விழுவதால் தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றனர். யார் செய்கிறார்களோ அவர்கள் பலனை அடைவார்கள். பாபா பார்த்தாலும் சரி, பார்க்கவில்லை என்றாலும் சரி, தன்னைத்தான் சோதிக்க வேண்டும். நாம் பாபாவின் சேவை செய்கிறோமா? நமக்குள் ஏதேனும் அவகுணம் இல்லாதிருக்கின்றதா? இருந்தால் அதை வெளியேற்றிவிட வேண்டும். தன்னிடமிருந்து அவகுணங்களை வெளியேற்றுவதற்காக பாபா நிறைய யுக்தி சொல்லி புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். நிர்குணம் என்பதன் அர்த்தம் கூட யாருக்கும் புரியவில்லை. நிர்குண பாலகர்களின் மண்டலி என்ன செய்ய முடியும்? அவர்களிடம் எந்த ஒரு குணமும் இல்லாத போது என்ன செய்ய முடியும்? அர்த்தம் இல்லாமல் என்ன வருகிறதோ அதை சொல்லிவிடுகின்றனர். அநேக வழிமுறைகள் உள்ளன இல்லையா? உங்களுக்கு ஒரே ஒரு வழிமுறை கிடைக்கின்றது. இதனால் உங்களுக்கோ அளவற்ற குஷி இருக்க வேண்டும். பாபா இதை மட்டும் சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் தாமரை மலருக்கு சமமாக ஆகுங்கள். மனம் சொல் செயலால் தூய்மையாக ஆகுங்கள். குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், பிராமணர்களாகிய நாம் ஸ்ரீமத் படி நம்முடைய உடல் மனம் செல்வத்தினால் தங்களுக்கும் முழு உலகத்திற்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். பாபா பாரதத்தில் தான் வருவார் இல்லையா? பாண்டவர்கள், நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிற சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தங்களுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். கடைசியில் வெற்றி பாண்டவர்களுக்கு தான் கிடைக்கப் போகிறது. இதில் சண்டையின் விஷயம் கிடையாது. நீங்கள் இரட்டை அகிம்சையாளர்கள். விகாரத்திலும் செல்வதில்லை, துப்பாக்கியால் சுடுவதும் இல்லை. வன்முறையினால் யாரும் உலகத்தின் மீது ராஜ்யம் செய்ய இயலாது. பாபா புரிய வைத்துள்ளார், அந்த இருவரும், அதாவது கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள் ஒன்றுபட்டால் உலகின் மீது ராஜ்யம் செய்ய முடியும். ஆனால் டிராமாவில் அது போல் இல்லை. கிறிஸ்தவர்கள்தான் கிருஷ்ணபுரியை அபகரித்துள்ளனர். முதலில் பாரதம் கிருஷ்ணபுரியாக இருந்தது இல்லையா? அவர்கள் சண்டையிட்டு ராஜ்யத்தை அடைந்தனர். நிறைய செல்வத்தை அள்ளி சென்றனர். இப்போது மீண்டும் செல்வம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. மேலும் நீங்கள் மீண்டும் உலகத்தின் எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். பாபா எவ்வளவு யுக்திகள் சொல்கிறார். அவர்கள்தான் உங்கள் ராஜ்யத்தை அபகரித்துக் கொண்டனர். பிறகு அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர். உலகத்தின் அதிபதியாக நீங்கள் ஆவீர்கள். எவ்வளவு பெரிய ராஜ்யம்! முயற்சி இதில் மட்டுமே உள்ளது. நினைவு செய்து கொண்டே இருங்கள். தங்களின் ஆஸ்தியை பெறுங்கள். இதில் சலிப்படைய கூடாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு ஞான தானம் செய்ய வேண்டும். யோகியாக ஞானியாக ஆக வேண்டும். தன்னுடைய அவகுணங்களை நீக்குவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்களை பார்க்க கூடாது. தன்னுடைய சுபாவத்தை மிகவும் இனிமையானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அனைவரிடத்திலும் அன்பு நிறைந்த பார்வை வைக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. கர்ம இந்திரியங்களை வென்றவர்களாக ஆக வேண்டும். வரதானம் சம்பூர்ண சமர்ப்பணம் என்ற விதியின் மூலமாக அனைத்து தெய்வீக குணங்களாலும் நிறைந்தவராக ஆகக்கூடிய முயற்சியில் சதா வெற்றி பெறுபவராக ஆகுங்கள். யாருடைய எண்ணத்தில் கூட உடல் உணர்வு இல்லையோ அதுவே முழுமையான அர்ப்பணிப்பு என்று அழைக்கப்படுகின்றது. தனது உடலின் உணர்வை அர்ப்பணித்து விடுவது நான் இன்னார் என்ற எண்ணத்தை அர்ப்பணித்து முழுமையாக தங்களை ஒப்படைப்பவர்கள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாக ஆகின்றார்கள். அவர்களிடம் எந்த ஒரு குணத்தின் குறைபாடும் இருப்பதில்லை. யார் முழுமையாக அர்ப்பணித்து அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக ஆகுவதற்கான அல்லது முழுமையடைவதற்கான இலக்கை வைக்கின்றார்களோ அத்தகைய முயற்சி செய்பவர்களுக்கு பாப்தாதா சதா விஜயி பவ, சதா வெற்றி பெறுபவராக ஆகுங்கள் என்ற வரதானத்தை அளிக்கின்றார். ஸ்லோகன்: மனதை தன்வசப்படுத்துபவர்களே மன்மனாபவ என்ற நிலையில் நிலைத்திருக்க முடியும். அவ்யக்த சமிஞை: அப்பவித்ரதாவின் விதையை கூட அழித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையானவராக ஆகுங்கள். தூய்மை மற்றும் தூய்மையற்ற தன்மைக்கு முக்கியமான காரணம் நினைவு ஆகும். எப்பொழுது இவர் ஒரு தேவி என்ற நினைவு இருக்கிறதோ அப்போது அந்த நினைவானது நம்முடைய பார்வை மற்றும் எண்ண ஓட்டத்தை விருத்தியை தூய்மையானதாக ஆக்குகின்றது. ஆனால் இவர் ஒரு பெண் என்று நினைவு வரும்போது அந்த நினைவானது நம்முடைய எண்ண ஓட்டம் மற்றும் பார்வையை தூய்மையற்ற தன்மையை நோக்கி இழுக்கின்றது. அங்கு வெறும் ரூபத்தை பார்ப்பார்கள். ஆனால் தேவி என்ற நினைவில் ஆன்மீக தன்மையை காண்பார்கள். ஓம் சாந்தி.